வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.
ஒரு பெரிய நகைக்கடை. அந்த கடைக்கு நகை செய்ய நிறைய நபர்களை வேலைக்கு வச்சிருந்தாங்க. மோதிரம், வளையல், தோடனு ஒவ்வொரு விதமான நகை செய்யறக்கும் ஒரு குழுவை நியமிச்சிருந்தாங்க. அந்த குழுக்களுக்கு தலைவரும் இருந்தாங்க. நகை செய்யற ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு நோட் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த குழுவில் என்னென்ன வேலை செஞ்சாங்க, ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த நோட்டில் எழுதணும். அது ஒரு பதிவேடு, கிட்டத்தட்ட ஒரு ரெக்கார்டு மாதிரி சரியாக பராமரிச்சுக்கிட்டு வந்தாங்க. குழு தலைவர் மட்டும் அந்த நோட்டில் எழுதுனா ஒருதலை பட்சமாக போகிறக்கோ இல்லை ஏமாற்றவோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் அந்த நோட்டில் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை ஒவ்வொரு மாத கடைசியிலையும் அந்த நகைக்கடையோட உரிமையாளர் படித்து பார்த்து யாருக்கு பாராட்டும் சம்பள உயர்வும் தரணுமோ அவங்கள தேர்ந்தெடுத்து ஊக்கப்படுத்துவார். இப்படி ஒரு திட்டமிட்ட நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க அந்த நகைக்கடை. இப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த உரிமையாளரோட மகன் பொறுப்பேற்றுக்கிட்டு நிர்வாகத்தை பார்க்க வர்றாரு. அப்போது ஒரு நாள் வளையல் செய்கிற ஒரு குழுவை சேர்ந்த ஒருத்தர், அவரோட பேர் ரமேஷ்னு வச்சுக்கலாம். இந்த ரமேஷ் நகை செய்யும்போது ஒரு சின்ன தவறு செஞ்சிடுறாரு. அவர் அந்த கடைக்கு வேலை செய்ய ஆரம்பித்து 15 வருஷத்தில் ஒரு முறை கூட இப்படி நடந்ததில்லை. இதுதான் முதல் முறை. என்ன நடந்தாலும் அந்த நோட்டில் எழுதணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த வகையில் வளையல் செய்கிற குழுவுக்கான தலைவர் அந்த நிகழ்வை எழுதுகிறாரு. இன்றைக்கி ரமேஷ் தவறு செஞ்சிட்டான் அப்படின்னு எழுதப்படுது. உடனே ரமேஷ் தலைவர்கிட்ட போய், 15 வருஷத்தில் முதல் முறையாக தவறு செஞ்சுதான் எழுதுங்க, இல்லைனா புதுசாக வந்திருக்கிற முதலாளியோட மகனுக்கு என்னை முன்ன பின்ன தெரியாது, அவருக்கு என் மேலே தவறான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி கேட்குறாரு. ஆனால் அந்த குழுவோட தலைவர் முன்னாடி இருந்த சில பகைகள்லாம் காரணமாக வச்சு, நான் அதில் என்ன எழுதியிருக்கனோ அது உண்மை, அதை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு ரொம்பவே திமறாக சொல்லிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த நோட்டை ரமேஷ் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்போது ரமேஷ் எழுதுறாரு, இன்றைக்கி வேலை நேரத்தில் இந்த குழுவோட தலைவர் தூங்கலை அப்படின்னு. அதை பார்த்ததும் குழு தலைவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அது என்ன, இன்றைக்கி நான் தூங்கலைன்னு எழுதியிருக்கேன், அப்போ நான் ஏதோ இவ்வளோ நாள் தினமும் தூங்கிக்கிட்டு இருந்ததாக தானே நினைப்பாங்க அப்படின்னு தலைவர் கேட்க, உடனே ரமேஷ், நீங்கள் இன்றைக்கி தூங்கலை அதுதானே உண்மை, நானும் அதை தானே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போதான் அந்த குழு தலைவருக்கு தான் செஞ்ச தவறு என்னென்னு புரிஞ்சுது. எழுத்தோ பேச்சோ எதா இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்ற விதம் தான் அதோட அர்த்தத்தை தீர்மானிக்குது. 15 வருஷத்துல முதல் முறையா இந்த தப்பு நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தா ரமேஷ் மேல தவறான அபிப்பிராயம் ஏற்படுறத தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கறத குழு தலைவர் கடைசியா தான் உணர்ந்தாரு. உண்மையே சொன்னாலும் அது சரியான விதத்துல சொல்லணும் அப்படிங்கறது அவருக்கு அப்ப புரிஞ்சுது. இந்த கதையிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம என்ன சொல்றோங்கிறது முக்கியம்தான், ஆனால் அதை விட அதை எப்படி சொல்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லதே சொன்னாலும் அதை சரியான விதத்தில் சொல்லலைன்னா அது தவறாக கூட போய் முடியலாம். நாம் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள், அதை சொல்லக்கூடிய விதம்னு நம்ம ஒட்டுமொத்த பேச்சால் ஒரு நண்பனை எதிரியாக்கவும் முடியும், ஒரு எதிரியை நண்பனாக்கவும் முடியும். வார்த்தைகளுக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய விதத்துக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது. வார்த்தை, பேச்சு, இந்த ஆயுதத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் அது நமக்கு பலன் தரும். தகவல் பரிமாற்றம், அதாவது கம்யூனிகேஷனில் முக்கியமானது வார்த்தை அப்படின்னு நினச்சா இல்லை, அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வுகள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பேச்சை பிறர் காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ஆசையும் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அந்த பேச்சை பிறர் காது கொடுத்து கேட்குற விதத்தில் நாம் பேசுகிறோமா அப்படிங்கிறத கவனிக்க தவறிடுறோம். ஒரு நல்ல பேச்சாற்றல் அப்படிங்கிறது லீடர்ஸ், அதாவது தலைவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் பெயர் புகழ்னு உச்சியில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தேவையானதுங்கிறது இல்லை, ஒவ்வொரு சாமானிய மனுஷனுக்கும் அது தேவை. குடும்பத்தில், வேலையில், உறவுகளுக்கு மத்தியில் நம்ம கருத்து முக்கியத்துவம் பெறணும்னா அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னா அந்த உதவியை நம்ம கேட்டு வாங்கணும்னா கூட சரியான பேச்சாற்றல் அவசியம். அதாவது சரியான வார்த்தைகளை சரியான விதத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்துறது தான் பேச்சாற்றல். இந்த மூணில் ஏதோ ஒன்று தவறினாலும் நம்மளோட பேச்சோட அர்த்தம் மாறலாம், அல்லது நம்மளோட பேச்சு தவறாக புரிஞ்சுக்கப்படலாம். அந்த வகையில் பார்த்தா நம்ம பேச்சு நமக்கு உதவியாகவும் பிறரை கஷ்டப்படுத்தாத வகையிலையும் இருக்கணும். நம்ம பொதுவாகவே சில தவறுகளை நியாயப்படுத்துவோம். அப்படி நம்ம பேசும்போதும் சில தவறுகளை செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதை பெரும்பாலான நேரங்களை நம்ம நியாயப்படுத்தியிருப்போம். அந்த மாதிரி இருக்கிற 3 தவறுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல் விஷயம், பிறரை கவரணும், அதாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு போலியாக பேசுறது. பொய் சொல்ல தான் அதிக ஞாபக சக்தி தேவை அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டா அந்த நபரை மறுபடியும் சந்திக்கும் போதும் போன முறை என்ன பொய் சொன்னோம் அப்படின்னு யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த முறை சமாளித்து பேச வேண்டியிருக்கும். அதனால தான் பொய் சொல்ல அதிக ஞாபக சக்தி தேவைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கவரணவனை பொய் பேச போலியா நடிக்க ஆரம்பிச்சிட்டா, மறுபடியும் ஒவ்வொரு முறையும் அந்த போலியான பொய்யான தன்மையை தக்க வச்சுக்கிறதுக்காக திரும்ப திரும்ப அதே தவிர செய்ய வேண்டியிருக்கும். நம்ம பேச்சில் ஏற்படக்கூடிய தடுமாற்றம், இயல்பு இல்லாத நிலை, இது எல்லாமே நம்ம உண்மையாக இல்லை அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும். நம்மளை அறிவாளியாக காட்டிக்கணும்னு நமக்கு தெரியாத, நம்ம படிக்காத ஒரு விஷயத்தை தெரிஞ்சது போல பேசிக்கிறது, நம்ம மேலே ரொம்ப உயர்வான அபிப்பிராயம் வரணும் அப்படிங்கறக்காக இயல்புக்கும் மாறாக அடக்கமாக இருக்கிறது போல நடிக்கிறது, அதாவது ஹம்பலாக இருக்கிறது போல நடிக்கிறது, நம்ம பேசுறது எல்லாரும் கேட்கணும், அதுக்காக அது சுவாரஸ்யமாக இருக்கணும்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக இல்லாத கதைகளை எல்லாம் உருவாக்கி பேசுறது. இப்படி நம்ம பேசும்போது வேறொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நம்மளோட உண்மையான முகத்தை மறைச்சிக்கிட்டு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம மேலே பிறர் வைக்கக்கூடிய நம்பிக்கையை குறைக்கும், நம்மளை நம்பலாமா வேண்டாமான்னு அவங்கள யோசிக்க வைக்கும். ஒரு முறை நாம் அந்த பொய்யான போலியான விஷயங்களை சொல்லி பிறரை கவரணும்னு ஆரம்பிச்சிட்டா தொடர்ந்து அந்த பொய்யான போலியான உலகத்திலேயே ஸ்டக் ஆக வேண்டியிருக்கும். ஸோ போலியான வார்த்தைகளால் பிறரையும் நம்மளையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறத தவிர்த்துக்கணும். ரெண்டாவது தவறு, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பேசுகிற பேச்சு. அது பெரும்பாலும் ஆபத்தில் தான் முடியும். நம்ம எல்லாருமே அதிகம் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி சொன்னோன்னு யோசிக்கிறது தான். இந்த தப்பை நம்ம பல முறை செஞ்சுருப்போம், ஆனாலும் திருத்தி இருக்க மாட்டோம். ரொம்ப கோவத்திலையும் ரொம்ப சந்தோஷத்துலேயும் நம்ம சொல்கிற ஒரு சொல் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இருக்காது. நமக்கு தேவையானது கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷத்தில் உனக்கு நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, ரொம்ப கோவத்தில் சவால் விட்டுட்டாலும் சரி, அதுக்கப்புறம் இயல்பான மனநிலைக்கு வந்த அப்புறம்தான் அதை நம்மளால் செய்ய முடியுமா முடியாதான்னு அந்த விஷயத்தை பற்றின சாத்தியக்கூறுகளை நம்மளால் யோசிக்கவே முடியும். ஸோ உணர்ச்சி வசப்பட்டு அவசரத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறத விட மனசு இயல்பு நிலைக்கு வந்ததுக்கப்புறம், சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறது நல்லதாக இருக்கும். அப்படியே நம்ம ஒரு சில நேரங்களில் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாலும், தப்பு செஞ்சிருந்தாலும், அதை தவறுன்னு ஒத்துக்கிட்டு அதை ஏற்றுக்கிறதுக்கான முயற்சியை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் அதே நேரம் அடிக்கடி இதே விஷயத்த திருப்பி செய்யக்கூடாது. அதாவது என்ன வேணாலும் சொல்லலாம், சொல்லி முடிச்சுட்டு அதனால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நான் சொன்னதெல்லாம் தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு சும்மா சும்மா நம்மளோட பேச்சை மாற்றிக்கிட்டே இருந்தால் நமக்கு முடிவு எடுக்கும் திறன், உறுதி இதெல்லாம் குறைவாக இருக்கிறதா தான் வெளிக்காட்டும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நம்ம கருத்தை கத்தி கூச்சலிட்டு சத்தம் போட்டு தான் ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை. சில நேரம் கேட்கவே தயாராக இல்லாதவங்க கிட்ட போய் எவ்வளோதான் சத்தம் போட்டு கத்துனாலும் அது அவங்க காதுகளிலேயே விழாது. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதால அந்த விஷயங்கள் நமக்கு தான் அதிக பிரச்சனையை கொண்டு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வர உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பேசுறதை குறைச்சிக்கணும். ஏன்னா சில சமயம் தவறான நேரத்தில் பேசக்கூடிய பேச்சை விட மௌனம் சிறந்ததாக இருக்கும். மூணாவது தப்பு, ஒரு விஷயத்த எப்படி சொல்கிறோங்கிறதுல கவனம் இல்லாமல் இருக்கிறது. நம்ம நல்லதே சொன்னாலும் அதை எப்படி சொல்கிறோங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்ங்கிறது மாறும். நல்ல விஷயம் தானே அப்படின்னு அது எப்படி வேணாலும் சொல்லலாம், என்ன மாதிரியான விதத்தில், அதாவது என்ன டோனில் வேணாலும் சொல்லலாம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை வேணாலும் பயன்படுத்தலாம்னு நினச்சா அது நமக்கு பிரச்சனையையும் பிறருக்கு காயத்தையும் ஏற்படுத்தலாம். எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு செயலை செஞ்சு முடிச்சுட்டு அதை பற்றின கருத்தை உங்ககிட்ட கேட்குறாங்க, உடனே அதுக்கு நீங்கள் நல்லா இருக்கு நீ செஞ்சது அப்படின்னு சொல்கிறக்கும் நல்லா இருக்கு நீ செஞ்சது அப்படின்னு சொல்கிறக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது. வார்த்தைகள், மொழி, இது எல்லாமே தகவல் தொடர்புக்கு ஒரு கருவி. அந்த வார்த்தைகள் வழியாக நம்ம உணர்ச்சியை தான் கம்யூனிகேட் பண்ணுறோம், அதாவது உணர்ச்சிகளை தான் நம்ம பரிமாறிக்கிறோம். அந்த விதத்தில் சரியான வார்த்தைகளாகவே இருந்தாலும் அது சொல்லப்பட்ட விதம் தவறாக இருந்தால் அது தவறான புரிதலை தான் உண்டாக்கும். இது பெரும்பாலும் எப்போ நடக்கும்னா, கோவத்தை வெறுப்பை பொறாமையை இதெல்லாம் வெளிக்காட்ட இந்த மாதிரி பலர் செய்கிறதுண்டு. ஏற்கனவே சொன்ன அதே எடுத்துக்காட்டை எடுத்துக்கலாமே, நக்கலா வெறுப்பா நல்லா இருக்கு நீ செஞ்சது அப்படின்னு சொன்னால் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு திரும்ப யாராவது கேள்வி கேட்டால், அப்போ உடனே நல்லா இருக்குன்னு தானே சொன்ன, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தன்னை நியாயப்படுத்திக்க வார்த்தைகளில் எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லி வாதாடுவாங்க. சொன்ன விதம் சரியாக இல்லைங்கிறது கேட்டவங்களுக்கும் சரி சொன்னவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் வார்த்தைகளில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி நியாயப்படுத்திக்குவாங்க ஒரு சிலர். நான் சரியாக தான் சொன்னேன், நான் சொன்ன வார்த்தைகளில் என்ன தப்பு இருக்குது, நீ தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அதை கேட்டவங்க மேலேயே பழிய போடுவாங்க. அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய பேச்சில் அதிக பங்கு பாடி லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய உடல் மொழிக்கு இருக்குது. முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு நீ ஜெயிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக நெகட்டிவான ஒரு விஷயமாக தான் எடுத்துக்கப்படும். ஸோ வார்த்தைகள் முக்கியம், அதை விட அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய உறவுகளில் இந்த பிரச்சனை ஏற்படும். நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை நம்ம வெளிக்காட்டணும்னு நினைப்போம், அதே நேரம் நம்மள கூட இருக்கிறவங்க தப்பு சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக தவறான உணர்வுகளை சரியான வார்த்தைகளோட சேர்த்து பேசுவோம். இப்படி நெகட்டிவான உணர்வுகளை வெளிக்காட்ட கிண்டலா நக்கலா பேசுறது எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி பேசுறது பேசுறவங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா கேட்கறவங்களுக்கு காயத்தை கூடவே எரிச்சல பேசுறவங்க மேல தவறான அபிப்பிராயத்தை எல்லாம் ஏற்படுத்தும். நம்ம அப்படி பேசுறதால எதிரில் இருக்கிறவங்களை அவமதிச்சிட்டோம் தோற்கடிச்சிட்டோம் அப்படின்னு நாம வேணா நினைச்சுக்கலாம், ஆனா அது நம்மளை நாமே குறைச்சி காட்டிக்கிறதா தான் அர்த்தமாகும். ஸோ நல்ல விஷயங்களை தவறான வகையில் சொல்கிறத தவிர்க்கணும். என்ன சொல்கிறோன்னு கவனமாக இருக்கிறது போல் அது எப்படி சொல்கிறோங்கிறதுலையும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். கடைசியாக ஒரு விஷயத்தை கேட்கும்போது இதெல்லாம் கஷ்டமா அப்படின்னு தோணும், ஆனால் அதை செய்ய வேண்டிய சமயம் வரும்போது தான் நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு நமக்கே தெரியும். நம்ம தப்பு செஞ்சுட்டு ஆயிரம் காரணங்கள் சொல்லி நம்மளை நாமே நியாயப்படுத்திக்கலாம், ஆனால் அந்த தவறால் நடந்த இழப்பு ஏற்பட்ட பிரச்சனை இது எல்லாத்தையும் தவிர்க்க முடியாது. ஸோ நம்ம பேசும்போது உண்டாகிற சின்ன சின்ன தவறுகளை சரி செஞ்சு பிரச்சனைகளும் இழப்பும் ஏற்படுறதை தவிர்க்க முயற்சிக்கணும் அப்படிங்கிற கருத்தோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட் பற்றின உங்கள் கருத்துக்களை நீங்கள் கேட்க விரும்புகிற தலைப்புகளை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரிப்ளைங்கிற பட்டன் அழுத்தி நீங்கள் எனக்கு சொல்லலாம், அல்லது இன்ஸ்டாகிராமில் யோர்ஸ் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற பேஜில் என்கிட்ட சொல்லலாம். இதை தவிர நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பூங்குழலி சுந்தரம் அப்படிங்கிற என்ன இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் யோர்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்பாட்டிஃபையில் மட்டும். நன்றி.